அறிவியல் மனம்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த அறிவியல் மனம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல எங்களுக்கு மிக்க சந்தோஷம். இன்னைக்கும் நீங்க அறிவியல் விடயங்கள்ல நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. அதுல முதலாவது விஷயமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் தீபாவளி முடிஞ்சு எல்லாருமே வந்து திரும்பி வந்திருப்பீங்க. ஆனா இந்த தீபாவளி சம்பந்தப்படுத்துற மாதிரி ஒரு முதல் விடயம் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்தியாவின் செவ்வாய் திட்டம், விமர்சனங்களும் விளக்கமும். வட இந்தியாவின் பல பகுதிகளில் தீபாவளி கொண்டாடப்படும் நிலையில், இந்திய விண்வெளி ஆய்வு நிலையம் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் தனது செயற்கைக்கோளை ஏவுவதற்கான இறுதிக்கட்ட பணிகளை, அதாவது கவுண்ட் டவுனை துவங்கியுள்ளது. விண்வெளி ஆய்வு என்பதே பனிப்போர் காலத்தில் அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையே நடைபெற்ற போட்டியின் வெளிப்பாடாகவே ஆரம்பித்தது. இப்பொழுது கூட தேசத்தின் வல்லமையை, அதன் தொழில்நுட்ப திறனை எடுத்துக்காட்டும் விடயமாகவே விண்வெளி ஆய்வு மையம் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல ஜப்பானும் சீனாவும் செய்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ள நிலையில், இந்தியாவின் இந்த முயற்சியால் ஆசியாவில் நடைபெறும் புவிசார் அரசியல் போட்டியின் வெளிப்பாடாகவே சில ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது. சீனா சில ஆண்டுகளாக மனிதர்களை வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பி வருகிறது. சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளை வைத்துள்ளது. சுருக்கமாக சொன்னால், இந்தியாவை விட பல ஆண்டுகள் முன்னேறிய நிலையில் சீனா இருக்கிறது. சீனாவுடன் போட்டியா? சீனாவுடன் போட்டி போடும் நோக்கில் இந்தியா இந்த திட்டத்தை மேற்கொள்ளவில்லை என்கிறார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் கே ராதாகிருஷ்ணன். நாங்கள் சீனாவுடனோ மற்ற எந்த நாட்டுடனோ போட்டி போடவில்லை. நாங்கள் மேலும் மேலும் சிறப்பாக வேண்டும், குறைந்த செலவில் அதிக பலன்களை தர வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார் அவர். ஆனால் விண்வெளி ஆய்வு என்பது மிகவும் செலவு பிடிக்கும் விடயம் என்ற கருத்தும் நிலவுகிறது. எனவேதான் மேற்கத்திய ஊடகங்கள் பல இந்தியாவின் வறுமையையும் விண்வெளி திட்டத்தையும் தொடர்பு படுத்தி இதுபோன்ற திட்டங்கள் தேவையா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்திய அரசு இந்த ஆண்டு 5,600 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இதில் 90% மேற்பட்ட தொகை தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள், நுண்ணறிவு செயற்கைக்கோள்கள், ராக்கெட்டுகள் மற்றும் அவை தொடர்பான கட்டமைப்புகள், ஆராய்ச்சிகள் போன்றவற்றுக்கே பயன்படுத்தப்படுகின்றன. மிக குறைந்த தொகையோ வேறு கிரகங்களுக்கு செல்லும் ஆய்வுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கிடையே இத்தகைய உடனடியான பொருளாதார பயன்கள் கிடைக்காவிட்டாலும் இந்த ஆய்வுகள் மிகவும் அவசியமானவை என்கிறார் டாக்டர் அண்ணாதுரை. தொழில் புரட்சியின் பயன்கள் இந்தியாவிற்கு கிடைக்காததன் காரணமாகவே இந்தியா வறுமை நாடானது என்றும் கூறும் அவர், இந்திய விண்வெளி திட்டம் மூலமாக புயல், சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களின் தாக்கங்களை கணிக்க முடிவதாகவும், இயற்கை வளங்கள் இருப்பதை கண்டறிய முடிவதாகவும் கூறினார். சந்திரனில் நீர் எங்கே இருக்கிறது என்று மட்டுமல்ல, பூமியில் எங்கே நீர் கிடைக்கும் என்பதையும் நாங்கள் கணித்து கூறியுள்ளோம் என்றார் அண்ணாதுரை. அதே நேரம் செவ்வாய் திட்டம் குறித்து இஸ்ரோவில் முன்னாள் தலைவர் மாதவன் நாயரும் சில சந்தேகங்களை வெளியிட்டுள்ளார். அந்த சந்தேகங்கள், இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் மாதவன் நாயகர் செவ்வாய் திட்டத்தில் ஆரம்பத்தில் முடிவு செய்யப்பட்ட பலனை அளிக்காது என்கிறார். செவ்வாய் கிரகத்தை நன்கு ஆராய வேண்டும் என்றால் அந்த கிரகத்தை சுற்றி குறைந்த தூர வட்டப்பாதையில் செல்ல வேண்டும். ஆனால் இந்த கோளோ 377 கிலோமீட்டரில் இருந்து 80,000 கிலோமீட்டர் தூரம் வரை கொண்ட நீள்வட்ட பாதையில் செல்ல உள்ளது. இதனால் துல்லியமாக செவ்வாயை ஆராய முடியாது. மேலும் இந்த கலன் 15 உபகரணங்களை எடுத்து செல்லும் என்று முன்பு தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் தற்போது வெறும் 5 உபகரணங்களே எடுத்து செல்லப்படுகின்றன. செவ்வாயில் மீத்தேன் இருக்கும். சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஏற்கனவே ஏராளமான தரவுகள் இருக்கின்றன. புதிதாக இப்போது எதையாவது கண்டுபிடிக்க முடியுமா என்று தெரியவில்லை என்றார் மாதவன் நாயர். சந்திராயன் திட்டத்தின் போது சந்திரனுக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலான வட்டப்பாதையை இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டது. பிறகு அது 200 கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டது. செவ்வாய் பரப்பை குறைந்த தூரத்திலும் தூரத்தில் இருந்தும் இரு வேறு செயற்கைக்கோள்கள் செய்யக்கூடிய ஆய்வுகளை ஒரு செயற்கைக்கோள் மூலம் செய்ய முடியும் என்பதாலேயே நீள்வட்ட பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதா இஸ்ரோ கூறுகிறது. உபகரணங்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் ஆய்வுக்கு பங்கும் வராது என்கிறார் டாக்டர் அண்ணாதுரை. என்னதான் இருந்தாலும் செவ்வாய் கிரகத்திற்கு இந்தியா எடுத்திருக்கும் இந்த முயற்சிக்கு நாம் ஆதரவளிப்போம். கண்டிப்பாக செவ்வாய் கிரகத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்தியா நினைத்த வகையில் இந்த திட்டம் சாத்தியமடையும் என்று நாமும் பாராட்டுவோம். அடுத்ததாக, பல வேலைகளை ஒன்றாக முடிக்க வல்ல பெண்கள். பல வகையான வேலைகளை ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது அதனை ஆண்களை விட பெண்களே மிகவும் வேகமாக செய்து முடிப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதாவது, பல வேலைகளை ஒன்றாக கொடுத்து இவற்றை முடியுங்கள் என்று கூறினால் அவற்றை திட்டமிட்டு எதனை முதல் செய்வது எதனை பின்னர் செய்வது என்று ஒழுங்குபடுத்தி செய்வதில் ஆண்கள் மிகவும் தாமதமாக இருக்கிறார்கள் என்று பிரிட்டிஷ் உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த விடயத்தில் இப்பொழுது இரு கேள்விகள் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். முதலாவது கேள்வி இது ஏன் என்பதாகும். அடுத்தது எந்த வேலையை கொடுத்தாலும் இந்த நிலைமைதானா அல்லது சில வேலைகளில் மாத்திரம்தானா இந்த நிலையை சுட்டிக்காட்டுகிறது என்கிறார்கள். இதற்கான விடைகளை கண்டுபிடிக்கும் போதுதான் வேலை தளங்களை எப்படி ஏற்பாடு செய்வது என்பதில் சரியான திட்டங்களை தீட்ட முடியும். பல வேலைகளை ஒன்றாக அடுத்தடுத்து முடிப்பது என்பது வேலை தளங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆனால் அதுதான் எமது வேலை தொடர்ச்சியாக நடப்பதிலும் தாமதத்தை ஏற்படுத்துகிறது. முன்னைய ஆய்வுகள் முன்னர் இந்த விடயங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் வெவ்வேறான முடிவுகளை தந்துள்ளன. சீனாவில் நடந்த ஒரு ஆய்வில் பெண்கள் ஆண்களை விட பல வேலைகளை ஒன்றாக முடிப்பதிலும் மிகவும் வேகமானவர்கள் என்று பதில் வந்திருக்கிறது. ஆனால் ஸ்வீடனில் நடந்த ஆய்வில் ஆண்கள்தான் வேகமானவர்கள் என்ற முடிவு வந்திருக்கிறது. இதற்காக இன்னும் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் சில அலுவலக வேலைகளை, அதாவது மின்னஞ்சல்களை படிப்பது, அதற்கு பதிலளிப்பது, தொலைபேசிகளுக்கு பதிலளிப்பது, அடுத்தடுத்த கூட்டங்களில் கலந்து கொள்வது என பல வேலைகள் இருப்பாளருக்கும் கொடுக்கப்பட்டது. அதேபோல வீட்டு வேலைகள், அதாவது சமைப்பது, குழந்தைகளை பார்த்துக் கொள்வது, வீட்டு அலைபேசி அழைப்புகளை பதில் சொல்வது என்று பல வேலைகள் ஒன்றாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒற்றை வேலையை செய்வதில் இருவரும் சமம். இதில் ஒவ்வொரு வேலையாக செய்ய சொன்னால் இரு தரப்பாளரும் ஒரே வேகத்திலேயே செய்தார்கள். ஆனால் எல்லா வேலைகளையும் ஒன்றாக கொடுத்தபோது அவற்றை ஒவ்வொன்றாக செய்து முடிப்பதற்கும் ஒரு வேலையிலிருந்து அடுத்த வேலைக்கு மாறும்போது இரு தரப்பாளரும் சிரமப்பட்டார்கள். ஆனாலும் பெண்கள் ஆண்களை விட அவற்றை வேகமாக முடித்தார்கள். இந்த வேறுபாடு மிகவும் சிறியதுதான் என்றாலும் தொடர்ச்சியாக வாரக்கணக்கில் இவற்றை செய்யும்போது அது மிகவும் அதிகமாகிவிடும். நன்கு திட்டமிடும் பெண்களும் அவசர கொடுக்கையான ஆண்களும் அதன் பின்னர் 8 நிமிடத்திற்குள் சில வேலைகளை ஒன்றாக செய்ய வேண்டும் என்று இரு தரப்பாளருக்கும் கொடுக்கப்பட்டது. உண்மையில் அந்த அனைத்து வேலைகளையும் 8 நிமிடத்தில் முடிக்க முடியாது. இப்பொழுது வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அவற்றை திட்டமிடுவதற்கு நீண்ட நேரத்தை பெண்கள் எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் ஆண்கள் அவசர கொடுக்கையாக நிறைய யோசிக்காமல் வேலையில் குதித்து விட்டார்கள். ஆனால் இங்கும் பெண்கள் தான் முன்னிலையில் இருந்தார்கள். இதிலிருந்து எந்த அழுத்தமான நிலைமைகளிலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு திட்டமிட்டு செயற்படும் திறன் பெண்களுக்கே அதிகம் என்ற முடிவுக்கு விஞ்ஞானிகள் வந்தார்கள். அது மட்டுமில்லாமல் ஆண்களை பொறுத்தவரை அவர்கள் பல வேலைகளை ஒன்றாக கையாள்வதில் தாம் உண்மையில் எவ்வளவு திறமையானவர்களோ அதனைவிட அதிகமாகவே தம்மிடம் திறமை இருப்பதாக அவர்கள் தம்மை பற்றி நினைத்துக் கொள்வதாகவும், ஆனால் பெண்களோ மறுபுறமாக தமக்கு இந்த விடயங்களில் இருக்கும் உண்மையான திறமையின் அளவை விட குறைவாகவே தமக்கு திறமை இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்வதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். தம்மிடம் அதிக திறமை இருப்பதாக அளவுக்கு அதிகமாக ஆண்கள் நினைப்பதால் தான் அவர்கள் சிந்திக்காமலேயே இந்த வேலையை துவங்கிவிடுகிறார்கள் என்று கூறியுள்ளார்கள். மேலும் வேலையை தொடங்கிவிட்டு முடிக்க முடியாமல் தடுமாறுகிறார்களாம். இனிய இதயங்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் எட்வர்ட்.